نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وقضى ربك ألا تعبد إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله مولانا العظيم. عن عبد الرحمن بن أبي بكر عن أبيه رضي الله تعالى عنه قال: قال النبي صلى الله عليه وسلم: ألا ينبئكم بأكبر الكبائر؟ قالوا: بلى يا رسول الله. قال: الإشراك بالله ووقوف الوالدين وشهادة الزور. رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வலோகத்தை படைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு அனைத்து கோபுரம் உண்டாவதாக, இவ்வையகத்தை சுத்தப்படுத்துவதற்கும் நேர்வழிப்படுத்துவதற்கும் இறுதியாகவும் கடைசியாகவும் ரஹ்மத்தாகவும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக, மேலும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், சாபிஈன்கள், தபா சாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இதுவரைக்கும் நூற்றுக்கு நூறு விதம் உண்மைப்படுத்தும் அமலாகவும் இருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய மஹ்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் உண்டாகுவதாக. ஜும்ஆவுடைய நாளில் நேரகாலத்தில் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் எல்லா நிலைமைகளிலும் யாருடன் இருந்த போதிலும் வாழ்க்கையின் குறிக்கோளாக தக்குவாவை ஆக்கிக் கொள்ளும்படி முதல் தன் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் பன்மீனும் வசியத்தையும் மரண சாதனம் கூறுகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானவத்தால நமக்கு ஒரு புனிதமான ஒரு தீர்வு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். அன்பாதவர்களே, தீர்வு இஸ்லாம் என்பது வெறுமன வாயால் மட்டும் சொல்வது அல்ல. நம்முடைய தீர்வு இஸ்லாம் ஒவ்வொருடைய கடமையையும் தனித்தனியாக பேசுகிறது. ஒன்று அல்லாஹ்வுக்கு அடியார்கள் செய்யக்கூடிய கடமைகள், அதையும் பேசுகிறது. இன்னும் ஒன்று பரப்பினர்கள் மஹ்லூக்குக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக கூறுகிறது. மேலானவர்களே, மேலே நாம் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் இவ்விரண்டையும் கூறுகிறார். முதலாவது அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வுடைய ஹக்குகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அடியார்கள் அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசுகிறான். முதலாவது செய்ய வேண்டியது உலகத்தில் அல்லாஹ்வை மாற்றம் சிறப்பணிவது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடத்தலும் விளக்கல்களை தகர்ந்து வாழ்வதும், இதுதான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை. அன்பாந்தவர்களே, பெரியார்களே, எப்படி இந்த ஹுக்குமுல்லாஹ்வை பற்றி ஷரியத் பேசுகிறதோ அதே போல படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக பேசுகிறது. அதில் அடியார்கள் செய்ய வேண்டிய மிக பிரதானமான ஒரு ஹுகூக்கும் ஹுகூக்குல் இபாதாவை நான் ஓரிய வசனம் நமக்கு காட்டுகிறது. நீ அல்லாஹ்வுடைய கடமைகளை நீங்கள் பூர்த்தி செய்துவிட்டால் இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் ஒழுங்கான முறையில் நீங்கள் வழிபட வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இந்த பெற்றோர்களுடைய கடமைகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பேசுகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு பெற்றோருடன் ஒரு குழந்தை எப்படி கடைக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதை தனித்தனியாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதனால்தான் குர்ஆன் சொல்லுது, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் அழகான முறையில் உபகாரம் செய்து கொள்ளுங்கள். மேலானவர்களே, நம்மளுடைய பெற்றோர்களுடன் நாம் நினைப்பதை போன்று நாம் கலைக்க முடியாது. பெற்றோர்களுடன் எப்படி கலைக்க வேண்டும் என்பதை சரியத்தும் குர்ஆன் ஹதீஸும் நமக்கு தெளிவாக கூறி காட்டுகிறது. குர்ஆன் எந்த அளவுக்கு சொல்லுது என்றால், பல தகுல்லகுமா உப்பி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு சீ என்ற வார்த்தை கூட பாதிப்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. இதுவா சீ அதை நான் செய்வதா என்று பாதிப்பதற்கு கூட எந்த குழந்தைகளுக்கும் தகுதி இல்லை என்பதை குர்ஆனும் பேசுகிறது. சகோதரர் சிந்தித்து பாருங்கள், சீ என்ற வார்த்தை கூட நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் பாதிக்க முடியாது என்றால், நம்முடைய நிலைமைகளையும் நாம் பெற்றோர்கள் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களையும் ஒவ்வொரு சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்கள், அதே போல குர்ஆன் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதையும் கூறி காட்டுகிறது. யா அல்லாஹ், திருநேரத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு எவ்வளவு இரக்கமாக எங்களுடன் நடந்து கொண்டார்களோ அதே போன்று எங்களுடைய பெற்றோர்களுடன் நீ ரஹ்மத்தை எங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்துவிடு என்பதாக ஒவ்வொரு குழந்தையும் துஆ செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பானவர்களே, உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருக்கலாம். நண்பர்கள் என்ற உறவு, முதலாளி தொழிலாளி என்ற உறவு, கணவன் மனைவி என்ற உறவு. மீதானவர்களே, உலகத்தில் எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் பிரிக்க முடியாத ஒரு உறவு இருக்கும் என்றால் குழந்தை பெற்றோர் என்ற உறவு. கணவனும் மனைவியாகவும் வாழ்ந்தவர்கள், சந்தோஷமாக இருந்தவர்கள், நேற்றும் இன்றும் நடந்த பிரச்சனையின் காரணமாக ரெண்டுவரும் தலாக் சொல்லி பிரிந்து விட்டார்கள். நேற்று அழகாக இருந்த மனைவி இன்று அவருக்கு ஹராம். அவன் அந்த தலாக் சொல்லிவிட்டால் அந்த மனைவியுடன் பேசவும் முடியாது, கதைக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. இரண்டுவரும் பிரிந்து விடுவார்கள். நண்பர்களாக இருந்தவர்கள், ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள், நேற்று நடந்த பிரச்சனையால் பிரிந்து விட்டார்கள். இப்போ இரண்டு பேரும் விரோதிகள். இவரை கண்டால் மற்றவர் குத்துவதை கொண்டு பார்ப்பது, அவரை கண்டால் இவர் குத்துவதை கொண்டு காணுவது. அன்பானவர்களே, உலகத்தில் எந்த உறவுகள் இருந்தாலும் எல்லா உறவுகளையும் பிரிக்க முடியும். ஆனால் பெற்றோர்கள் குழந்தைகள் இந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து சொல்கிறார், அந்த குழந்தை செய்த ஒரு தவறின் காரணமாக அந்த தாயும் தகப்பனும் சொல்கிறார்கள், மகனே நீ என்னுடைய மகன் இல்லை. மாணவர்களை வாயா சொல்ல முடியும், உலகமும் ஏற்றுக்கொண்டாரு, சரியத்தும் ஏற்றுக்கொண்டார். அதே போன்று தன் பெற்றோர்கள் ஒரு குழந்தைக்கு பிடிக்கவில்லை, அந்த குழந்தை சொல்லுகிறது, அந்த பிள்ளை சொல்லுகிறது, நீங்கள் இரண்டு பேரும் இருக்கு தாயும் தகப்பனும் இல்லை, என்னை விட்டு ஓடிவிடுங்கள், என்னுடன் நீங்கள் இருக்க வேண்டாம். அன்பாந்தவர்களே, இப்படி அவர்களால் சொல்ல முடியும், சரியத்து இது ஏற்றுக்கொள்ளார்கள். ஒரு தாயும் தகப்பனும் குழந்த என்ற பாக்கியத்தை யாராலும் தவிர்க்க முடியாது. இந்த இரகசியத்தை தெரியாத இந்த உலகத்தில் ஒருவர் அல்ல பலர்கள். நேற்று கண்ட பொண்ணுக்கும் இன்று கண்ட பெண்ணுக்கும் ஆசையின் காரணமாக தன்னுடைய பெற்றோர்களை திரட்டிவிட்டார்கள். இந்த இரகசியத்தை தெரியாத அதிகமானவர்கள், நேற்று கண்ட பணம் பொண்ணுக்கும் இன்று கண்ட தன் மனைவி பெண்ணுக்கும் ஆசை பற்று தன்னுடைய பெற்றோர்களை கேவலப்படுத்தி பிச்சைக்காரனாக மாற்றிவிட்டார்கள். இரானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி பேசுகிறார்கள், ஆனா அலா யுனபிக்கும் அஸ்பரல் கபாயிர், இந்த உலகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரும் பாவத்தை உங்களுக்கு சொல்லித்தரவா, உங்களுக்கு அறிவிக்கவா, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாவம். சஹாபாக்கள் கேட்டார்கள், பாலு பலாயார் சூரல்லா, அவசியமாக எங்களுக்கு அவசியமாக சொல்லித்தாருங்கள். அன்பாந்தவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முதலாவது அல்இஸ்திஸ்ராஃ பில்லாஹ், நீங்கள் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சிறுக்கி வைக்காதீர்கள் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இரண்டாவது சொன்னது, இந்த உலகத்தில் சிறுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு பிறகு ஒரு பாவம் இருக்கும் என்றால் வகுப்பூக்கள் வாழ்ந்தை பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது. இரானவர்களே, சகோதரர்களே, ஒரு கசப்பான ஒரு உண்மைதான், என்ன தெரியுமா, நாம் பெற்றோர்களுக்கு ஏற்றுவதும் பேசுவதும் அடிப்பதும் உழைப்பதும் திறத்துவதும் இது அதிகமானவருடைய பார்வையில் ஒரு சிறிய ஒரு பாவமாக விளங்கியிருக்கிறோம். அன்பாந்தவர்களே, பெற்றோர்களை துன்புறுத்துவது அது சிறிய பாவம் அல்ல, உலகத்தில் சிறுக்கு பிறகு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் தான் வாழ்கை பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது. கூறினார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவத்துக்கும் தண்டனையை அல்லாஹ் பிறகு வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு பாவம் செய்யறான்னா அல்லாஹ் உடனே அவனை தண்டிப்பது கிடையாது. ஆனால் உலகத்தில் ஒரு பாவம் இருக்குகிறது, அந்த பாவத்தை அவன் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனுக்கு உடனே அவாபம் இறக்குகிறான். அது என்ன பாவம், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான், குடிக்குகிறான், பெரிய பெரிய தவறுகள் செய்கிறான், அல்லாஹ் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறான். என்னுடைய அடியான், ஒரு மனிதன் தவறு செய்து விட்டார், என்னுடைய அடியானத்திற்கு திரும்பி வர முடியும், தௌபா செய்வதற்கு முடியும் என்பதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்கிறான். ஆனால் பெற்றோர்களுக்கு ஒரு மனிதன் நோவினை செய்கிறானா, அவங்களை துன்புறுத்துகிறானா, இந்த பாவத்துடைய அதாவை, இந்த பாவத்துடைய சோதனை அல்லா அவனுக்கு பிற்படுத்துவது கிடையாது, உடனே அவனுக்கு இறக்குகிறான், உடனே இறக்குகிறான். மேலானவர்களே, என்னுடைய வியாபாரத்தில் ஏதாவது நஷ்டம் வருகிறதா, துனியா சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஏதாவது எனக்கு கஷ்டம் வருகிறதா, எந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் வருகிறதா, மனைவி என்னுடைய தொழில் பேச்சை கேட்காமல் இருக்கிறாரா, நம்ம ஒவ்வொரு ஆளும் சிந்திக்கணும், நாம் ஏதோ ஒரு பாவம் நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்திருக்கிறோம், ஏதோ ஒரு துன்புறுத்தி இருக்கிறோம். இந்த துன்புறுத்தலின் காரணமாக, இந்த நம் பெற்றோர்களுக்கு செய்த அந்த நோவியின் காரணமாக அல்லாஹ் இந்த அதாவது நமக்கு தந்திருக்க முடியும். இதெல்லாம் சொல்லவாக சொன்னார்கள், இந்த உலகத்தில் நான் உன் மீது அன்பு வச்சிருக்கிறேன், ஒன்னு நான் பொருந்திக் கொண்டிருக்கின்றேன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா, உன்னுடைய தகப்பன் உன்னை பொருந்திக் கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய தகப்பன் உன்னை பொருந்திக் கொண்டிருந்தால் நீ விளங்கிக் கொள், உன்னின் நான் என்னுடைய பொருத்தத்தை தருகிறேன். இதற்கு மாற்றமாக என்னுடைய கோபத்துடைய அடையாளத்தை நீ உலகத்தில் காண வேண்டும் என்றால் உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய தகப்பன், உன் மீது கோபம் அடைஞ்சிருக்கிறாரா? அவனை பார்த்து பேசாதீங்க. அவன் எனக்கு புள்ளரே இல்லை, எனக்கு இவ்வளவு கஷ்டம் செய்திருக்கிறான், எனக்கு இவ்வளவு வேதனை செய்திருக்கிறான் என்று ஒரு தகப்பன் உன் மீது அவருடைய கோபத்தை காட்டுகிறான் என்றால் நீ விளங்கிக் கொள். அல்லாஹ்வின் மீது கோபம் அடைந்திருக்கிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாம் நமக்கு எந்த அளவுக்கு பெற்றோர்களுடைய ஹக்குகளை பேசுகிறது என்றால், நம்முடைய பெற்றோர்கள் வேறு ஒரு மதத்தில் இருக்கிறார்கள், ஒரு காவிராக இருந்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது நம் ஒவ்வொருவருடைய கடமை. இதனால்தான் அஸ்மா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு தன்னுடைய தாய் வருகிறார். தாய் ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண்மணி. உடனே ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஃபத்வா கேட்டு வருகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் வந்திருக்கிறாள், அவள் ஒரு முஷ்ரிக், அவர்களிடம் சேர்ந்து வாழ்வதற்கு முடியுமா? இளானவர்களே, காவிருந்தாலும் காப்பிராறு ஒரு பெற்றோர்கள் என்றாலும் அந்த பெற்றோர்களை நாம் சேர்ந்து வாழும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரசூலுல்லாஹ் உடனே சொன்னார்கள், காரணம் நீ அவசியமாக உன்னுடைய பெற்றோரை நீ சேர்ந்து வாழ்ந்து கொள். மீதானவர்களே, பெற்றோர்கள் காப்பிராக இருக்க முடியும், ஆனால் அந்த தாயுடைய பாதத்துக்கு கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது. இந்த சொர்க்கத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் தாயுடைய பொருத்தத்தையும் தகப்பனுடைய பொருத்தத்தையும் ஒவ்வொருவரும் அடைவது கடமை. எப்படி தொழுக கடமையோ, எப்படி நோன்பு கடமையோ, எப்படி சக்கா கடமையோ, எப்படி ஹஜ்ஜி கடமையோ, அன்பாதவர்களே, நாம் பெற்றோர்களுடைய பொருத்தத்தை ஒவ்வொரு குழந்தைகளும் அடைவது கடமை. மேலானவர்களே, நாம் பெற்றோர்களுக்கு செய்த உபகாரத்தின் மூலமாக அந்த உபகாரத்தை வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். மேலானவர்களே, ரசூலுல்லாஹை வசீலாக வைத்து துஆ செய்வதற்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. யாவா ரசூலுல்லாஹுடைய திருப்பருத்தத்தை கொண்டு எங்களுடைய துஆவை கபூல் செய்வாயாக என்று இப்படி கேட்பதற்கு மத்தியில் உலமாக்கிறத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் நாம் எங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்த ஒரு ஹிதுமை, நாம் பெற்றோர்களுக்கு செய்த ஒரு உபகாரம், நாம் பெற்றோர்களுக்கு செய்த ஒரு நன்மையை வைத்து துஆ செய்கிறோமா? அன்பாந்தவர்களே, அந்த துஆ நீங்கள் விரைவில் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம் அனைவருக்கும் தெரியும் குகைவாசுடைய சம்பவம். மூணு பேர் ஒரு குகைக்குள் மாட்டிக்கொண்டார்கள். அதில் ஒருவர் கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் வலிமையாக என் ஆற்றில் நின்று பால் கலந்தால் என்னுடைய பெற்றோர்களுக்கு தான் முதலாவது கொடுத்தேன். ஒரு நாள் எனக்கு நேரமாகிவிட்டது, நான் வீட்டில் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய தாயும் என்னுடைய பெற்றோர்கள் உறங்கி விட்டார்கள், என்னுடைய குழந்தைகள் பசியின் காரணமாக அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் நினைத்தேன் என்னுடைய பெற்றோர்களுக்கு முதலாவது கொடுக்காதபடி நான் என் குழந்தைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன், முதலாவது என் பெற்றோர் இந்த பாலை குடிக்க வேண்டும். ஏன்? அந்த பெற்றோர்கள் குடித்த அந்த பாலில் பழக்கத்தில் இருக்கிறது. நாம் சம்பாதித்து ஒரு சாமானை வாங்குகிறோம், ஒரு பொருட்களை வாங்குகிறோம், அதை நம்ம பெற்றோரை வைத்து ஆரம்பிக்குகிறோமா? அன்பாதவர்களே, அதில் பழக்கத்தில் இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியில் இருக்கிறது. சொல்கிறார், என்னுடைய பெற்றோர்கள் உறங்கினார்கள், அவர்களை நான் எதிர்பார்க்கிறதுக்கு விரும்பவில்லை, ஆனால் என்னுடைய குழந்தைகளை நான் உறங்க வைத்துவிட்டேன். காலையில் என்னுடைய பெற்றோர்கள் எழுந்து அவர்களுக்கு அந்த பாலை கொடுத்ததற்கு பிறகு என்னுடைய குழந்தைகளுக்கு நான் அந்த பாலை கொடுத்தேன். யா அல்லாஹ், இந்த அமலை செய்தது உன்னுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி. ஆகியால் இந்த கஷ்டத்தில் இருந்து எங்களை இந்த கஷ்டத்தில் இருந்து எங்களை நீக்கிவிடு. உடனே குகை அப்படியே வளர்ந்தது. அன்பாண்டவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நன்மையாளரே, நாம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கிருமை. நான் அதை பெற்றோர்களுக்கு இப்படி செய்தேன் என்ற கிருமத்தை வைத்து அல்லாஹ்வுக்கு துஆ கேட்கிறோமா, அந்த துஆ நிச்சயம் கபூல் செய்யப்படுகிறது சகோதரர்களே. ஆனால் பெற்றோர்களுடைய பொருத்தம் இல்லை என்றால் ஒரு சகாதி வருகிறார், எதற்கு இஜ்ரத் செய்வதற்கு வருகிறார். இஸ்லாத்தின் மிக பிரதானமானால் இஜ்ரத், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத், உடனே வருகிறார். ரசூலுல்லாஹ் அவர்கள் பைஅத் செய்வதற்கு வருகிறார், ஆனால் வீட்டில் அவருடைய பெற்றோருக்கு விருப்பம் இல்லை. பெற்றோர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், இவர் பைஅத்துக்கு வருகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ உடனே திரும்பி போது. அதவர் மூப்பது இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உனக்கு நன்மை இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு வழங்கப்படுத்துகிறார்கள் சகோதரர்களே. அன்பாண்டவர்களே, அந்த காலத்து தாபிஈன்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் தெரியுமா? தன் பெற்றோர்களுக்கு செய்த அந்த உபகாரம், தன் பெற்றோர்கள் நோயாளியாக இருந்தார்கள், அந்த நோயாளியின் காரணமாக ரசூலுல்லாஹை பார்ப்பதற்கும் வரவில்லை, சஹாபி என்ற பட்டத்தை இழந்தார்கள். சஹாபாக்குடைய சிறப்பு என்ன சகோதரர்களே? குர்ஆன் சொல்லுது, அவர்களை நாங்கள் பொருந்திக் கொண்டோம், அவர்கள் எங்களை பொருந்திக் கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு செல்லக்கூடிய சிறப்புகள், யார் சஹாபாக்களுக்கு ஏசுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லாபம் உண்டாகட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த சஹாபி என்ற பட்டத்தை தன் தாய்க்கு செய்த உபகாரத்தின் காரணமாக, நான் தாய்க்கு செய்த சிறுமத்தின் காரணமாக சஹாபி என்ற பட்டத்தை இழந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குமர், உங்களுடைய காலத்தில் ஒரு மனிதன் வருவார் கரண் என்ற கோத்திரத்தில் இருந்து. அவர் வந்துவிட்டால் அவரது போய் சந்தித்து எனக்காக இஸ்தகுபார், அதாவது உமர் அவரது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக அவன் இஸ்தகுபார் செய்யும்படி சொல்லுங்கள். யார் அந்த மனிதன்? மீனானவர்களே, சகோதரர்களே, யார் அந்த மனிதன்? ஒரு சாதி, ஒரு தாதியிடத்தில் யார் அந்த மனிதன்? உயிரிலே காட்டி ரஹ்மத்துல்லாஹ்வர்களே, அவர் ரசூலுல்லாஹை பார்ப்பதற்கு வரல, ரசூலுல்லாஹை பார்ப்பதற்கு வரல, ரசூலுல்லாஹை பார்க்காத காரணமாக சாதி என்ற பட்டத்தை இழந்தார்கள். எனக்கு தெரியுமா, தன் தாய் நோயாளியாக இருந்தால் அந்த நோயாளியின் காரணமாக, இவர் செய்த ஹிருமத்தின் காரணமாக ரசூலுல்லாஹை பார்ப்பதற்கு வரவில்லை. ஆனா ரசூலுல்லாஹ் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? உமர், நீ அவரை சந்தித்தால் உங்களுக்காக இஸ்தகுபார் செல்லும்படி சொல்லுகிறீர்கள். அன்பாண்டவர்களை சிந்தித்து பாருங்கள், பெற்றோர்களுடைய துவா இருந்தால் மாத்திரம்தான் நான் இந்த உலகத்தில் முன்னேறுவதற்கு முடியும். மறந்து விடாதீர்கள். பெரிய பெரிய இமாம்களும், பெரிய 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 புகாக்களும், ஹசீர்களும் இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிய ஒரு பட்டத்தை எடுத்தது எனக்கு தெரியுமா? எப்படி தெரியுமா? தன் பெற்றோர்கள் செய்த துவா. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம் மதுரைக்குடி ஸ்தாபகர், மிகப்பெரிய ஒரு அறிவாளி இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹ், இந்த பட்டத்தை எடுத்ததற்குரிய காரணம் என்ன தெரியுமா? தன் பெற்றோர் என்ற தாய் செய்த துவா. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹுடைய தாய்க்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் முஸ்தஜாபு துவா. அந்த தாய் செய்த துவாதான் இமாம் ஷாபி இந்த அளவுக்கு வாழ்ந்ததற்குரிய காரணம். இமாம் புகாரி என்று சொல்கிறோம், புகாரியுடைய ஹதீஸை கேட்டா மறக்க முடியவில்லை. இந்த அளவுக்கு புகாரி ரஹ்மத்துல்லா இந்த அளவுக்கு பட்டத்தை அடைந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? வரலாறை திரட்டுங்கள் சகோதரர்களே, வரலாறை படியுங்கள். இந்த அளவுக்கு மாறியதற்கு காரணம் இமாம் புகாரியுடைய தாய் செய்த துஆ. ஒரு இமாம் ஒரு பெரியார் இருந்தார், ஹாஷிம் இலாஹி சித்தி ரஹ்மத்துல்லா. ஒரு பிரயாணம் போகிறார், அந்த பிரயாணத்தின் காரணமாக 100,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பிரயாணம், ஒரு சின்ன ஒரு பிரயாணம் போனார்கள், 100,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பாண்டவர்களே, தன் தாயிடம் ஓடோடி வந்து சொல்கிறார், தாயே 100,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தாய் சொன்னால், மகனே இது உன்னுடைய கெட்டித்தனம் அல்ல, உனக்கு பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் செய்த துவா இருக்கிறதே, நான் உனக்காக செய்த துவா இருக்கிறதே, அந்த துவா தான் இந்த அளவுக்கு நீ இந்த அளவுக்கு நீ உயர்த்தி அடைந்ததற்கு காரணம் என்னுடைய துவா. அன்பாண்டவர்களை சகோதரர்கள் சிந்தியுங்கள், நாம் பெற்றோருடைய துவாவை அடைந்திருக்கிறோமா அல்லது பெற்றோருடைய பதுவாவை அடைந்திருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் எப்படி இப்படி எல்லாம் சொன்னார்களோ அதே போட்டு சொன்னார்கள், நாசமடையட்டும் 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 அழிந்து போகட்டும். நாலு தரம் சொன்னார்கள், அவன் உலகத்தில் அவன் நாசமடையட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். யாருக்கு பெற்றோரில் ஒருவரோ இருவரோ அடைந்து அந்த பெற்றோருடைய கிருமத்தை செய்து அந்த பெற்றோருடைய துவாவை வாங்காமல் யார் நரகத்துக்கு போகிறார்களோ, யார் சொர்க்கத்தை சம்பாதிக்கவில்லையோ அவர் நாசமடையட்டும். ரசூலுல்லாஹ்வின் பதுவா பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடியவர்களுக்கு, பெற்றோருக்கு ஏற்றக்கூடியவர்களுக்கு நகை செய்த பதுவா என்ன தெரியுமா? அவன் உலகத்தில் முன்னேற முடியாது. எவ்வளவு பெரியவராக இருந்தாலும், எத்தனை தொழக்கத்தில் எத்தனை ரக தொழுதவராக இருந்தாலும், தன் பெற்றோர்களை பிடிக்க வைக்கவில்லையா, பெற்றோர்களுக்கு கிருமை செய்யவில்லையா, இவர் நாசமடையட்டும் அழிந்து போகட்டும் என்ற துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்கிறார்கள். நோம்புடைய காலத்தில் கேட்குமா அதிகமான ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹ் மின்பரில் எழுதும் போது பதுவா ஆமி ஆமி என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டுகிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், ஒரு வித்தியாசமான ஒரு அமலை கண்டோம். என்ன அமல் தெரியுமா? நீங்கள் மின்பரில் ஏறக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆமீன் ஆமீன் என்று 100 தடவை சொன்னீர்கள். காரணம் என்ன? மேலானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் துஆ செய்தார், அது ஒரு படியில் வைக்கும் போதும் ஜிப்ரீல் துஆ செய்தார், யார் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தவில்லையோ, பெற்றோருடைய சிறுமத்தை செய்து யார் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவர் நாசமடையட்டும், அவர் கேவலம் அடையட்டும், அவர் நாசமடைந்து விட்டார் என்று துவா வானவர் ஜிப்ரீல் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் ஆமீன் என்று சொன்னேன். துவா இந்த துவா இருக்குகிறது, இந்த பதுவா இருக்குகிறது. நாம் பயப்படக்கூடிய ஒன்று, என்னை போன்று உங்களை போன்றவர்கள் துவா செய்யவில்லை. வானவர் ஜிப்ரீல் துவா செய்ய ஆமீன் சொன்னவர் யார்? ஆமீன் சொன்னவர் யார்? இந்த உலகத்தின் ரஹ்மத். அவர் இல்லை என்றால் உலகமே இல்லை. அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த சகோதரர்களே, நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் செய்த நோவினை எப்படி? என்னுடைய பெற்றோர்கள் கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த கபராளிகளுக்கு நாம் ஏதாவது ஒரு சதக்கா செய்திருக்கிறோமா? அந்த கபராளிகளுக்கு ஒரு துஆ செய்திருக்கிறோமா? அந்த கபராளிகளுக்கு ஒரு இஸ்திகாஃபா செய்திருக்கிறோமா? சிந்திங்க சகோதரர்களே, என்னுடைய பெற்றோர்கள், என்னை பெற்றவர்கள், என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தவர்கள், அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் எதை செய்திருக்கிறோம்? மேலானவர்கள் சக்கராத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் ஒரு நோவினை இருக்கும் என்றால், நம்முடைய தாய் வயிற்றிலிருந்து நம்மை வெளியாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிரசவ நோயில் என்னுடைய தாய் படுற கஷ்டம் இருக்குகிறது அற்பக்ராத்திரி போன்றது சகோதரர்களே. சக்கராத்திரி போன்றது அந்த பெற்றோர்களுக்கு அந்த தாய்க்கு என்ன கஷ்டப்பட்டு வளர்த்து என்ற தகப்பனுக்கு நான் எழுதி செய்திருக்கிறேன். கவலாளியாக இருக்கிறார் அவருக்கு நான் துவா செய்திருக்கிறேனா, அவருக்கான சதக்கா கொடுத்திருக்கிறேனா, அவருக்காக வந்து ஒரு பள்ளிக்கு சதக்கா கொடுத்து அவருக்காக வந்து ஒரு சதக்கா காரியா செய்திருக்கிறோமா என்று பாருங்கள் சகோதரர்களே. பெற்றோர்கள் உண்மையானவர்கள், நம்மளை பற்றி கவலை வரக்கூடிய ஒரு ஜீவன் தான் பெற்றோர்கள். நாம் எவ்வளவு துன்புறுத்தினாலும் எவ்வளவு பேசினாலும் பேசினாலும் நம்மளை பற்றி ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு ஜீவன் இருக்கும் என்றால் அது பெற்றோர்களை சொல்வது யாரும் கிடையாது. மேலானவர்களே, பெற்றோர்கள் வயது போனவர்கள் இரண்டு மூணு கேள்வியை நம்மிடம் கேட்டால் கோபம் அடைகிறோம். உங்களுக்கு சொல்வது வழங்குற இல்லையா? மாணவர்களே, நாம் சிறிய பிரயாணத்தில் இருக்கும் போது இந்த உலகத்துடைய அனைத்து வஸ்துக்களையும் கற்றுத்தந்தவர்கள் யார்? நாம் எத்தனை தலைவர் காட்டியிருப்போம், அது என்ன, இது என்ன, அது எப்படி, இப்படி வந்தால் என்ன நடக்கும் என்று கேட்க கேட்க முகம் துளிக்காமல் நமக்கு பதில் தந்தார்கள் என்றால் அந்த பெற்றோர்கள் இரண்டு மூணு தலைவர் நமக்கு ஏதாவது கேள்வியை கேட்டால் கோபம் அடையும். நம்முடைய தலைப்பை நமக்காக இரவு பகல் என்று பார்க்காமல், மழை வெயில் என்று பார்க்காமல் நமக்காவது கஷ்டப்பட்டவர். நான் இந்த அளவுக்கு ஒரு கண்ணியவனாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய பெற்றோர்கள் சகோதரர்கள். ஆகையால் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தி சொர்க்கவாதியாக மாறுங்கள். நபி சொன்னார்கள், உன்னுடைய தாயுடைய பாவத்திற்கு கீழாக தான் சொர்க்கம் இருக்குகிறது. மறந்து விடாதீர்கள், பெற்றோர்களுக்கு யார் யாரெல்லாம் துன்புறுத்தினோமோ, பேச்சாலும் ஏற்றாலும் பேராலும் யார் யாரெல்லாம் துன்புறுத்தினோமோ, மேலானவர்களே, அவர்கள் சும்மா முடிந்தவுடன் பெற்றோருடன் போகட்டும், போய் மன்னிப்பு கேட்கட்டும். சகோதரி, இவர்களுக்கு பெருமை என்ன தெரியுமா? எந்த வாப்பாவோட நான் பேசி 10 வருஷம் இது சிலர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று இல்லை, சிலர்கள் சொல்லுவார்கள் எந்த வாப்பாடு மற்றவர்கள் சொல்லவங்க இல்லையா இல்லையா, என்ன உண்மை பார்த்தா 10 வருஷம் இது பெருமை அல்ல. அந்த 10 வருஷம் உனக்கு அந்த முசீபத் யாரும் காரணமாக தெரியுமா? நீ பெற்றோருக்கு நோவினை செய்தாயே, அந்த நோவினை உன்னுடைய சொத்திலும் உன்னுடைய பிள்ளைகளிலும் மறக்கத்துண்டாகாது. இன்னும் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், அரபியில் ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது, தகீனு கமா சுதான், நீ உலகத்தில் எப்படி வாழுகிறாயோ இதே போன்றுதான் உன்னுடன் நடத்தாட்டப்படும். ஒரு ஆணாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஒரு நாளைக்கு தகப்பனாக மாற வேண்டும், ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஒரு நாளைக்கு தாயாக மாற வேண்டும். இதானவர்களே, நாம் நம்முடைய பெற்றோருடன் எப்படி நடந்து கொண்டோமோ இதே போன்றுதான் நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகளும் நம்முடன் நடந்து கொள்வார்கள். உதாரணம் தெரியும், ஒரு மனிதன் தன் தகப்பனை அடித்து ஒரு கடலோரத்தில் போய்கொண்டிருந்தார். அடித்து அல்ல, ஒரு சம்பவம், தன் தாய் தகப்பன் சொன்னார், மகனே என்னை இந்த இடத்தில் போறாம அந்த இடத்தில் போட்டவரு, ஏன் தெரியுமா, என்னுடைய தகப்பனை அடித்தான் அந்த இடத்தில் சம்பவம். உண்மையான விஷயம் சதீனுக்கமா சுதான், உலகத்தில் நீங்கள் எப்படி உங்களுடைய பெற்றோரை நீங்கள் வாழ்கிறீர்களோ அதே போன்றுதான் உங்களுடனும் நடத்தாட்டப்படும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசூல் மூலமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, மேலானவர்களே, இன்னும் ஒன்று முக்கியமான விடயம், பெற்றோர்கள் வளராளியாக மாறினால் அந்த பெற்றோர்களை பார்ப்பது ஆனா பெண்ணா? நம்முடைய ஊருடைய வழக்கம் என்ன தெரியுமா? ஒரு வயதான ஒரு பெண்ணையும் ஒரு தகப்பனையும் ஒரு தாயையும் பார்ப்பது பெண்கள் என்று நினைத்திருக்கிறோம். அன்பாண்டவர்கள், பெண்களுடைய கடமை அல்ல, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய முதலாவது அதிகமானவர்கள் கடை ஆண்களுக்கு. ஆனா அதிகமானவர்கள் நாம நாம் போய் போய் சீனம் எடுத்து ஒரு ஒரு மனைவியுடைய வீட்டில் அப்படி என்றால் எப்படி நம்மை தாய்ந்தாக முடியும் பார்ப்பது. மேலானவர்கள் வழங்கிக் கொள்ளுங்கள், நம்முடைய பெற்றோர்களை கவனிப்பது பெண்கள் அல்ல. அதுவும் கடைசியில் இருக்கிற பெண்கள் இன்னும் மாற்றிக்கொள்வார்கள். மேலானவர்களை நன்றாக வழங்கிக் கொள்ளுங்கள், நம்முடைய பெற்றோர்கள் வயதாளியாக மாறினால் அவர்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பு அனைத்து பிள்ளைகளுக்கு இருக்குகிறது. அதிலும் ஆண் மக்களுக்கு அதிகம். நான் சொல்லவில்லை, சொல்லவாக அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறேன். ஆகியால் சிந்தியுங்கள். சுருக்கமாக இன்னும் ஒரு விடயத்தை கூறி முடிக்கிறேன். மேலானவர்களே, யார் யாரெல்லாம் பெற்றோர்களை துன்புறுத்துகிறார்களோ வேதனை செய்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் 10 விஷயத்தை கொண்டு சோதிக்கப்படுவார்கள். 1, 2, 10 விஷயத்தை கொண்டு சோதிக்கப்படுவார்கள். முதலாவது சொருக்கம் அவர்களுக்கு தடை. யார் உலகத்தில் தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறார்களோ அவர்களுக்கு சொருக்கம் தடை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் தன் பெற்றோர்கள் நோவினை செய்கிறார்களோ அவர்கள் சொருக்கம் நுழைவதற்கு முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது, அவருடைய நல்ல அமல்கள்லாம் கபூல் செய்யப்படாது. அவர் உலகத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல அமலும் பெற்றோரை துன்புறுத்தியதன் காரணமாக கபூல் செய்யப்படாது. மூணாவது, யார் தன் பெற்றோர்களை நோவினை செய்கிறார்களோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பானத்தை இருக்கிறது. நான்காவது, யார் தன் பெற்றோர்களை நோவினை செய்கிறார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய அதாவது உடனே வரும், அல்லாஹ் அதனை பிற்படுத்த மாட்டார். ஐந்தாவது, யார் தன் பெற்றோருக்கு நோவினை செய்கிறார்களோ அவர்களுக்கு ரிஸ்கில பரக்கத்து உண்டாகாது. எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதில் பரக்கத்து இருக்காது என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஆறாவது, யார் பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறார்களோ அந்த பெற்றோர்களை இவர் நோவினை செய்ததை போன்றோர் இவருடைய குழந்தையும் அவரை நோவினை செய்யும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. நான்காவது, யார் தன் பெற்றோர்களை நோவினை செய்கிறார்களோ கியாமத்துடைய நாளில் இவர்கள் அதிகமாக தண்டனை கொடுக்கப்படுவார்கள். யார் தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறார்களோ மக்களுக்கு மத்தியில் அந்த அவரை கேவலப்படுத்தி விடுவார். இரானுகளே, யார் முக்கியமான விடயம், யார் தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறார்களோ அவர்களுக்கு சக்கரக்கூடிய நிலைமையில் களிமா வராது. சகோதரர்களே, அன்பாண்டவர்களே, பெரியார்களே, ஆகியால் சிந்தியுங்கள். நான் இந்த பெற்றோருக்கு என்னத்தை செய்திருக்கிறேன், எந்த பெற்றோருக்காக நான் என்னத்தை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறேன் என்பதை சிந்தித்து பெற்றோரை மன்னிப்பு கேட்டு அவருடைய துஆக்களை பெற்று பதுவாவை விட்டு பாதுகாக்கக்கூடிய குழந்தைகளாக எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், நாங்கள் செய்த அனைத்து பாவத்தை மன்னித்து விடு. யா அல்லாஹ், பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ் கையெழுந்துகிறோம். யா அல்லாஹ், எங்களை பெற்றோர்களுக்கு ரஹ்மத்தை கொடுத்து. யா அல்லாஹ், மஃபிரத்தை கொடுத்து. யா அல்லாஹ், அவருக்கு சுரக்கத்தை கொடுத்து. யா அல்லாஹ், அவர்கள் யார் அவர்களெல்லாம் கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய கபரை அல்லாஹ் சொர்க்கத்தை மயமாக ஆக்கி வருகிறார்களா, கண்ணுக்கு தெரியாதவாறு விசீர்ணப்படுத்திக் கொடுத்திருக்கிறார்களா, எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் நோயாளியாக இருக்கிறார்களோ நோயை கொடுத்தவன் நீ அல்லா, அவர்கள் நோய்களை பல சோப்படுத்தி நோய் நிவாரணியை கொடுத்து விடுவாயாக, அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுவாயாக. எங்களுக்காக அவர் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்துடைய பிரதிவானை நீ சொர்க்கத்தில் கொடுத்து விடுவாயாக. எனக்கு வாக்கிலே வீழ்ச்சி தமிழ் செய்வாயாக. வாசுரதாவானா அணி அன்புள்ள
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.